نحمده نصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فالصالحات قانتات حافظات للغيب بما حفظ الله صدق الله مولانا العلي العظيم اللهم صل على سيدنا محمد شمس الأنبياء وبدر المرسلين وكتب الأولياء وافتخار المتقين تاج الأمة شفيع المذنبين شفيعي يوم القيامة الله يا هادي கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் மதித்தான பெரியோர்களே சகோதரர்களே, அல்லாவின் பேரருளால் ஏழாம் நாள் தராவீஹ் தொழுகையை நிறைவு செய்துவிட்டு அமர்ந்திருக்கிறோம். இந்த நன்னாட்களில் அல்லாஹு தஆலா தன்னுடைய அடியார்களுக்கு வழங்குகின்ற அனைத்து நற்பாக்கியங்களையும் நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. சிறப்பான இந்த இரவுகளில் நரக விடுதலை வழங்குகின்ற ரப்புல் ஆலமீன் நம்முடைய பெயர்களையும் அவ்வாறு விடுதலை வழங்கப்பட்டவர்களில் ஒருவர்களாக கபூல் செய்தருள் புரிவானாக. உலகையை அச்சுறுத்திக் கொண்டிருக்கின்ற பந்திக்காய்ச்சல் என்ற நோயிலிருந்து உலக மக்களை பாதுகாத்தருள் புரிவானாக. மக்களெல்லாம் பாவமே செய்தாலும் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய மன்னிப்பு மனப்பான்மையை அவர்கள் மீது சொரிந்தருள் புரிவானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வரலாற்று சித்திரத்தில் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய திருமணம் இந்த தலைப்பிலே சில செய்திகளை நாம் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம். கவி ஒருவர் சொல்வார், மனைவி அமைவதெல்லாம் இறைவன் தந்த வரம் என்பதாக. ஒரு கணவனுக்கு மனைவி அமைய பெறுவது மிகப்பெரிய பாக்கியமாகும். இன்னொரு பழமொழியில் சொல்வார்கள், ஒவ்வொரு ஆணின் வெற்றிக்கு பின்னாலும் ஒரு பெண் இருக்கிறாள் என்று சொல்வார்கள். ஆணின் வெற்றிக்கு பின்னால் பெண் துணையாக இருக்கிறாள் என்று சொன்னால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அது பொருத்தமாக இருக்கும். ஆனால் அவ்வாறில்லாமல் ஒரு ஆணின் வெற்றிக்கு பெண் காரணியாக இருக்கிறாள் என்று இருக்குமானால் அது பெருமானாருக்கு பொருந்தி வராது. அல்லாஹுதான் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முழு முக்கிய காரணியாக இருக்கிறான். இது எப்படியானாலும் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அன்னை ஹதீஜா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை அல்லாஹு தஆலா ஜோடி பொருத்தமாக வாழ்க்கையில் இணைத்தது மிகப்பெரிய ஒரு பாக்கியமாகும். கண்ணியத்திற்குரியவர்களே, நல்ல மனைவி என்றால் யார், நல்ல கணவன் என்றால் யார்? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அழகான விளக்கத்தை தந்திருக்கிறார்கள். நல்ல மனைவிக்கு இலக்கணம் சொல்கிற பொழுது வள்ளுவர் கூட இப்படி சொல்வார், தெய்வம் தொழாள் குளனு தொழுதழுவாள் பெய்யன பெய்யும் மழை என்பதாக. தெய்வத்தை தொழாமல் கணவனை தொழுது வருவாள். அவள் வீதியிலே வந்து நின்று கொண்டு மழையை பெய் என்று சொன்னால் பெய்யும் என்று நல்ல மனைவிக்கு இலக்கணமாக வள்ளுவர் இத்தகைய சித்தாந்தத்தை சொல்லுவார். ஆனால் அவர் சொல்வதின்படி நாம் சிந்தனை செய்து பார்த்தோமேயானால் எத்தனையோ பெண்கள் கற்பு கரசியாக இருக்கிறார்கள், ஆனால் அவர்கள் வீதியிலே வந்து நின்று மழையை பெய் என்று சொன்னால் பெய்யுமா? பெய்யாது. பெய்யவில்லை என்பதற்காக அவருடைய கற்பு களங்கமானது என்று சொல்ல முடியுமா? அதுவும் சொல்ல முடியாது. எனவே இது வாழ்க்கைக்கு பொருந்தாத ஒரு பெரிய தத்துவமாகும். தெய்வனத்தை தொழுகவில்லை ஆனாலும் கணவனை தொழுக வேண்டும் என்று குறிப்பிட அவருடைய தத்துவத்திற்கு அது பொருத்தமானது. ஆனால் இஸ்லாம் அல்லாஹ் வித்தவர் வேறு யாருக்கும் சஜிதா செய்வது கூடாது, அப்படி சஜிதா செய்ய சொல்லியிருந்தால் கணவன் மனைவிக்கு அல்ல, மனைவி கணவனுக்கு சஜிதாக்கிய சொல்லி இருப்பேன் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். எனவே அல்லாஹ் வித்தவர் யாருக்கும் சஜிதா செய்யக்கூடாது என்பதிலே நாம் தெளிவாக இருக்கிறோம். அதே நேரத்தில் நல்ல பெண் என்பதற்கு என்ன அடையாளம்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாலு அடையாளத்தை சொல்கிறார்கள். மஸ்தஃபாத மூமினுன் மின் பஅதி தக்வல்லாஹி கைரன் லஹு மின் இம்ராத்தின் சாலிஹத்தின் இன் அமரஹா அதாஅத்துஹு وَإِنْ نَظَرَ إِلَيْهَا أَسَرَّتْهُ وَإِنْ أَقْسَمَ عَلَيْهَا أَبَرَّتْهُ وَإِنْ غَابَ عَنْهَا نَصَحَتْهُ فِي نَفْسِهَا وَمَالِهِ. ஒரு நல்ல பெண் என்பதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாலு அம்சத்தை எடுத்துச் சொல்கிறார்கள். இறையச்சத்திற்கு பின்னால் ஒரு மனிதனுக்கு கிடைக்கின்ற பாக்கியங்களில் மிகச்சிறந்த பாக்கியம் இந்த நாலு அம்சம் கொண்ட ஒரு மனைவி அமைவது. நம்முடைய துணைவியிடத்தில் இப்படி நாலு அம்சம் இருக்குமானால் நாம் உண்மையிலேயே இறையத்தீட்டு அடுத்த பெரும் பாக்கியத்திற்கு சொந்தக்காரர்களாக இருக்கிறோம் என்பதை நாம் உரைகளாக எடுத்துக் கொள்ளலாம். ஒன்றாவது, கணவன் ஏவினால் கட்டுப்பட வேண்டும். இரண்டாவது, கணவன் பார்த்தால் அவனுக்கு மகிழ்ச்சியை தர வேண்டும். மூன்றாவது, கணவன் சத்தியம் விட்டு சொன்னால் அந்த சத்தியத்தை காப்பாற்ற வேண்டும். நாலாவது, கணவன் வெளியில் சென்று விட்டால் அவனுடைய பொருள்களையும் பாதுகாக்க வேண்டும், தன்னுடைய கற்பையும் பாதுகாக்க வேண்டும். இந்த நாலு சிறப்பம்சங்கள் இருந்தால் அந்த பெண் சிறப்பான பெண். அதற்காக வேண்டி வெளியில் நின்று கொண்டு மழையை பொழி என்று சொல்ல வேண்டும் என்ற உயர்ந்த கஷ்டங்களை எல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தரவில்லை. பெண்களுக்கு மிகச் சிறப்பாக நாலு அம்சங்களை சொல்கிறார்கள். ஏவினால் கட்டுப்பட வேண்டும், பார்த்தால் மகிழ்ச்சியை தர வேண்டும், ஆணையிட்டால் அந்த ஆணையை காப்பாற்ற வேண்டும், வெளியூர் சென்று விட்டால் வெளியிலே சென்று விட்டால் அவனுடைய உடைமைகளையும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், தன்னுடைய கற்பையும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். சாதாரணமாக இந்த பெண்கள் இதை அனுஷ்டிப்பது சிரமமான ஒரு காரியம் அல்ல. அப்படி ஒரு பெண் நமக்கு கிடைத்திருக்குமானால் இறையச்சத்தை அடைத்து நமக்கு கிடைத்த ஒரு பெரிய பாக்கியம் என்பதாக கொள்ள வேண்டும் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அதைத்தான் நான் ஆரம்பத்தில் வாசித்த வசனத்தின் வாயிலாக 4:34 வசனத்தில் அல்லாஹ் சொல்வான், என்று இந்த கருத்தை அல்லாஹு தஆலா அந்த வசனத்தின் வாயிலாக சொல்லித் தருவான். கண்ணியத்திற்குரியவர்களே, அப்படியானால் நல்ல கணவனுக்கு என்ன இலக்கணம்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரே வரியிலே சொல்லியிருக்கிறார்கள். நாலு அம்சங்கள் கூட சொல்லவில்லை. ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய தேவையில்லை, ரொம்ப சிம்பிள், ஒரே ஒரு அம்சம்தான். நல்ல கணவன் என்பதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிற ஒரே ஒரு இலக்கணம், ஹைருக்கும் ஹைருக்கும் லியஹ்லிஹி, உங்களுடைய மனைவியிடத்தில் சிறந்தவர் என்ற பெயரை பெற்றுவிடுங்கள், அது போதும். நீங்கள் சிறந்தவர், மனைவியிடத்தில் சிறந்தவர் என்ற பெயரை பெற்றுவிட்டால் அது போதும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். அதனால் அது கொஞ்சம் சிரமமான காரியம்தான். ஏனென்றால் வெளியூர்ல நாம் செல்கிறோம், பகலெல்லாம் வெளியில் செல்கிறோம். வெளியில் சென்று விட்டு அங்குள்ள காயங்கள், அங்குள்ள டென்ஷன்கள், அங்குள்ள பிரச்சனைகள், இதையெல்லாம் எவடா கிடைப்பாவ தலையில கொட்டுவோம் என்றுதான் வீட்டுக்குள் நுழைவோம். நுழைந்த உடனே அப்பாவி பெண் அந்த மனைவி என்ற பெயரில் இருப்பாள். எனவே அவளிடத்தில் உடைய எல்லா உணர்வுகளையும் எல்லா டென்ஷன்களையும் சேர்த்து அவளிடத்தில் தாக்குதல் மேற்கொள்வதுதான் கணவர்களுடைய பழக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. மனைவியின் மீது கோபப்படுவது, மனைவியின் மீது தன்னுடைய எல்லா விதமான உணர்வுகளையும் கொட்டித் தீர்ப்பது என்பது மனிதர்களுடைய பழக்கமாக இருக்கிறது. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், உங்களுடைய மனைவியிடத்தில் நீங்கள் சிறந்தவர் என்று பெயரை பெற்றால்தான் நீங்கள் சிறந்தவராக ஆக முடியும். சிறந்த கணவன் என்பதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற எடுத்துக்காட்டாகும். கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு ஆத்ம பரிசோதனை. ஒவ்வொருவருமே ஒரு ஹதீஸ் என்று கேட்டால் அது இப்படி நாம் அமல் செய்ய வேண்டும், ஆசை வேண்டும் அல்லவா? ஒரு சின்ன பார்க்கும் பரிசோதனை நாம் செய்து கொள்ள வேண்டும். நம்முடைய மனைவிட்ட நாம் டைரக்டா கேட்கக்கூடாது. டைரக்டா கேட்டா இந்த மனுஷன் அடிச்சான் அடிச்சிருவான், நீங்க நல்லா தான் இருப்பீங்கன்னு அவங்க பயந்துகிட்டு சொல்லிடுவாங்க. அதனால யாரு நம்முடைய மனைவி இடத்தில் நமக்கு நல்ல தூது செல்வார்களோ அவர்களை கூப்பிட்டு தெரியாம போய் கேளு, உன் மாப்பிள்ள எப்படின்னு கேட்டுப்பாரு, உன் மாப்பிள்ள எப்படின்னு கேட்டுப்பாரு, நல்லா சொல்லுனா என்கிட்ட வந்து சொல்லு என்பதாக நம்ம சொல்லி அப்படி விசாரிக்க சொல்ல வேண்டும். அப்படி விசாரித்ததே நல்லவர் என்று தீர்ப்பு கிடைக்குமானால் நாம் உண்மையிலேயே மன வாழ்க்கையில் சிறப்பானவர்களாக இருக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னபடி நம்முடைய வாழ்க்கை அமைத்துக் கொண்டோம் என்ற மகிழ்ச்சியை நாம் பெற்றுக் கொள்ளலாம். அப்படி இல்லாமல் இருக்குமானால் காலம் கடந்து விடவில்லை, இருக்கின்ற காலத்திலாவது வெகு விரைவிலே மாற்றத்தை ஏற்படுத்தி மகிழ்ச்சி உண்டாக்குவதற்காக வேண்டி நாம் முயல வேண்டும். அன்பான பெருமக்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையிலே மிகச்சிறந்த வழிகாட்டுதல் காண கிடக்கின்றன. இன்ஷால்லா நாளை கூட இந்த தலைப்பு தான், இதை ஒட்டிய தலைப்பு தான். எனவே நாளை கூட நாம் இதை கொஞ்சம் சற்று விரிவாக அலசுவோம். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருக்கின்ற டென்ஷன்கள் கொஞ்சம் நஞ்சமல்ல. நாம் ஒரு சின்ன துக்கட வியாபாரத்தை வைத்திருக்கிறோம், அவ்வளவுதான். ஒரு வியாபாரியாக இருக்கிறோம், அல்லது ஏதோ ஒரு ஆபீஸிலே தொழில் செல்கிறோம், ஏதோ ஒரு வேலை செய்கிறோம், அவ்வளவுதான் நமக்கு டென்ஷன். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய டென்ஷன் எப்படிப்பட்டது, எப்படிப்பட்டது கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள். குப்பமேட்டில் இருந்தவர்களை எல்லாம் பணக்குன்றுகளாக ஆக்க வேண்டிய கடப்பாடு. ஒரு பெரிய அரசியலை நிறுவி அந்த அரசியலுக்கான நிர்ணய சட்டங்கள், அந்த அரசியலுடைய நடைமுறைகள், இதை செயல்படுத்த வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு. பக்கத்தூரில் இருந்து கொண்டு அடிக்கடி யுத்தங்களை தொடுத்து சிரமம் கொடுத்துக் கொண்டிருக்கின்ற அந்த யுத்தங்களை சமாளிப்பது, அதற்கான வியூகங்களை வகுப்பது, தளவாடங்களை தயாரிப்பது, படையெடுத்து செல்வது, முறியடிப்பது, கிட்டத்தட்ட 10 ஆண்டிலே 63 யுத்தங்கள். நம்முடைய தமிழகத்தை எடுத்து பார்த்தால் சேர சோழ பாண்டியர்கள் என்று குறுநில மன்னர்கள் சண்டை எடுத்துக் கொண்டார்களே, அவர்களோடு ஒப்பிட்டு பார்த்தாலும் கூட 10 வருடத்திலே 63 யுத்தங்களை சந்தித்தவர்கள் யாரும் இருக்கிறார்களா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதினாவிற்கு வந்ததிலிருந்து தொடுத்த போர் அவர்கள் வஃபாத் ஆகும் வரை ஓயவில்லை. வஃபாத் ஆகும் போது கூட உஸாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தலைமையிலே 40,000 ஒரு பெரிய படையை ரோமானியத்தை நோக்கி நகர்த்துவது என்று திட்டமிட்டவர்களாக அது செயல்படுத்த வேண்டிய நேரத்தில் தான் அல்லாஹு தஆலா அவர்களை அழைத்துக் கொண்டு விட்டார். இப்படி மிகப்பெரிய படையெடுப்பை சமாளிக்க வேண்டிய பொறுப்பு. எண்ணி பாருங்கள், 1-2 உள்ளேயே இருந்து கொண்டு நயவஞ்சகத்தனமாக குட்டையை குழப்பிக் கொண்டிருந்த முனாஃபிக்கள், அவர்களை ஒடுக்க வேண்டியது அவர்களுடைய அந்த குழப்பத்தை தவிர்க்க வேண்டிய தலையாய பொறுப்பு பெருமானாருக்கு இருந்தது. இதற்கெல்லாம் மேலாக தன்னுடைய நேரத்தில் பெருவாரியான நேரத்தை அல்லாஹோடு கழிக்க வேண்டிய பொறுப்பும் இருந்தது. பெருவாரியான நேரத்தை அல்லாஹ் கூட குர்ஆனில் சொல்வான், இரவிலே நபியே நீங்கள் தூங்குவதில்லையோ, இரவில் 1/3 வணங்குவதிலேயே கழிக்கிறீர்களே என்பதாக சொல்வான். இன்ன ரப்பக யஆலமு அன்னக துக்கூம் அதெல்லாம் மீது சுலுசை இல்லை வனிசோ அவ் சுலுசௌ சுரத்து முஸ்லிம் இல்லை சொல்வான், 1/2 இறைவணக்கத்தில் கழிக்கிறீர்கள். இவ்வளவு வேலைகள், இன்னும் எத்தனையோ டென்ஷன்கள், அயல் நாட்டு தூதர்களை சந்திப்பது, இந்த இஸ்லாத்தை பரவச்சுவது, தினமும் 250 சதுர மைல் வேகத்தில் இஸ்லாம் பரவுவதற்கான ஏற்பாடுகளை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்திருக்கிறார்கள். இதெல்லாம் இருந்தும் கூட, இவ்வளவு டென்ஷன்கள் இருந்தும் கூட, துணவி இடத்தில் அவர்கள் உள்ளே செல்கிற பொழுது கணவனுக்கு மனைவிக்கு கணவனாகத்தான் அவர்கள் வாழ்ந்திருக்கிறார். வெளியில் உள்ள பாதிப்புகள் எதையுமே உள்ள வந்து கொட்டவில்லை, வெளியில் உள்ள டென்ஷன்கள் அனைத்தையும் எங்கே தாக்கவில்லை. உள்ளே வருகிற பொழுது, வீட்டிற்குள் நுழைகிற பொழுது ஆயிஷாவுடைய மனாளனாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருவார். வந்தால் சாதாரணமான ஒரு மனைவி குழந்தையை போன்று அவர்களுக்கு பணி செய்து கொடுப்பது, அவர்களுக்கு உதவுவது, தன்னுடைய செருப்பை சரி செய்வது, ஆடைகளுக்கு ஒட்டு போடுவது, பால் கறப்பது, இது போன்ற சராசரி ஒரு நிலையிலே குடும்பத்தின் தலைவர் என்ற முறையிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பவனி வந்திருப்பது உண்மையிலேயே அவர்களால் தான் முடியும் என்று நாம் சொல்ல வேண்டும். அதுவும் இன்னும் கொஞ்சம் ஆழ்ந்து சிந்திப்போமாயினால், ஒரு துணைவி அல்ல, ஒரே காலத்தில் ஏக காலத்தில் 9 துணைவிகள், 9 துணைவியர்களோடு ஒவ்வொருவரிடத்திலையும் திருப்தியை பெற்றிருக்கிறார்கள். சொல்லுகிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்றும் இப்படி பெருமையாக சொன்னதில்லை, ஆனால் பெருமானார் சொல்கிறார்கள், ஹைருக்கும் ஹைருக்கும் யாகலி, உங்களிலே சிறந்தவர் யார் தெரியுமா, உங்களுடைய மனைவியிடத்தில் சிறந்தவர் என்று பெயர் பெற்றவர்தான். நான் என்னுடைய மனைவியிடத்தில் சிறந்தவர் என்ற பெயரை பெற்றிருக்கிறேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தோஷமாக எடுத்துச் சொல்கிறார். நான் பெற்றிருக்கிறேன், ஒருவர் அல்ல 9 வருடத்தில் நான் பெற்றிருக்கிறேன், யாரை வேண்டாலும் நீங்கள் கேட்டு பாருங்கள், நான் சேர்ந்தவனா இல்லையா என்பதை அவர்கள் ஒத்துக்கொள்வார்கள் என்பதை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார். இப்படி சொல்லும் போது ஒரு சிந்தனை வரும், ரசூல்லா குடும்பம், அதனால அந்த பொம்பளை எல்லாம் அடங்கி போயிருப்பாங்க. நாளைக்கு இன்ஷால்லா நாம பேசுவோம், அந்த பெண்களிடத்தில் பெருமானார் எப்படி இருந்திருந்தார், ரசூல்லாட குடும்பம் அதனால அடங்கி போயிருப்பாங்க, நம்ம மனைவி அப்படியா என்றெல்லாம் நாம் கேள்வி கேட்க முடியாது. ஏனென்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய துணைவியர்கள் எவ்வளவு உரிமையை சாதாரண கணவனிடத்தில் பெற வேண்டுமோ அத்தகைய உரிமைக்கு போராடி இருக்கிறார்கள். சதாசரி ஒரு பெண்ணாக மனைவியாக வாழ்ந்திருக்கிறார்கள், அதற்கு பெருமானார் இடம் கொடுத்திருக்கிறார். இன்ஷால்லா அதை பற்றி நாம பேசுவோம். கணியத்திற்குரிய பெருமக்களே, எனவே நாம் நல்ல கணவன்மார்களாக இருக்க வேண்டும். நமக்கு டென்ஷன் தான், பிரச்சனை தான், வெளியில வருவது கோபமாகத்தான் வரும், யாரு இலக்காரமாக இருக்கிறார்களோ அவர்களை வச்சு நம்முடைய கோபத்தை எல்லாம் தீர்க்க வேண்டும் என்ற ஆத்திரமாகத்தான் வரும். ஆனால் அந்த ஆத்திரத்தை அப்படியே செருப்பு கழற்றதோடு வெளியில கழட்டி விட்டு விட்டு உள்ளே செல்கிற பொழுது ஃபாத்திமாவுடைய மணாளனாக, கதிஜாவுடைய மணாளனாக, இந்தாவுடைய மணாளனாக உள்ளே செல்ல வேண்டும். அப்பொழுதுதான் நாம் சிறந்தவர் என்ற பெயரை பெற முடியும். அதே நேரத்தில் பெண்களும் கவனம் எடுத்துக் கொள்ள வேண்டும். அந்த 4 அம்சங்கள், கணவன் பார்த்தால் மகிழ்ச்சியை உண்டாக்க வேண்டும், கணவன் ஏவினால் கட்டுப்பட வேண்டும், ஆணையிட்டால் ஆணையை மீறக்கூடாது, வெளியில் சென்றால் அவனுடைய உடைமைகளையும் தன்னுடைய கற்பையும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்ற அந்த சிறப்பு இயல்புக்கு சொந்தக்காரர்களாக அவர்கள் ஆகுவார்கள். ஆனால் இந்த உலகமே சோனமயமாக ஆகும் என்பதில் சந்தேகமே இல்லை. அல்லாஹ் நமக்கு சொல்லித் தருவான். அப்படி உங்களால் வாழ முடியவில்லை, ஆனால் என்னிடத்தில் பிரார்த்தனை செய்யுங்கள், ரப்பனா ஹபலனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா குர்ரத்த அயுன், யா அல்லாஹ் எங்களுடைய மனைவி மக்களை எங்களுக்கு கண்குளிர்ச்சி தா, எங்களால் நடக்க முடியவில்லை, நீ எப்படியாவது எங்களை சமாதானப்படுத்தி நாங்கள் கண்குளிர்ச்சியாக வாழ வை என்று அல்லாஹ்விடத்திலே பொறுப்பு சட்டங்கள் என்று கேட்பான். ரப்பனா ஹபலனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா குர்ரத்த அயுன் ஒஜான்னாலில் முத்தக்கினை மாமா, எரேச்சம் உள்ளவர்களுக்கெல்லாம் நாங்கள் முன்மாதிரியாக ஆக வேண்டும். அல்லாஹ் எவ்வளவு ஆசை இருக்குது என்று பாருங்கள். சராசரி மனிதனுக்கு நான் முன்மாதிரி ஆக வேண்டும் என்று கேட்க சொல்லவில்லை. சராசரி மனிதனுக்கு 10/11 அதுல நான் சிறந்தவன் அப்படி சொல்லவில்லை. முத்தகீன்கள் என்ற சூப்பர்மேன்களுக்கெல்லாம் நீங்கள் முன்மாதிரியாக ஆக வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள். வஜான்னால் முத்தகீன இமாமா, முத்தகீன் என்றால் மூமின்களை விடவும் அந்தஸ்து கூட, முஸ்லீமை விடவும் அந்தஸ்து கூட, முத்தகி என்றால் மிக உயர்தரமான அவங்களுக்கு நான் தலைவன் ஆக வேண்டும். அப்படியான சூப்பர்மேன்களுக்கெல்லாம் வெரி 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 விதி சூப்பர்மேனா நான் ஆக வேண்டும் என்னுடைய சந்ததி என்று நீங்கள் என்னிடத்தில் கேளுங்கள். கேட்டீர்களானால் நான் அப்படி அமைத்து தருவேன் என்று அல்லாஹ் பொறுப்படுத்துகின்ற அந்த பாங்கை நாம் பார்க்கிற பொழுது அல்லாஹ் நாம் எப்படி வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டிருக்கிறான் என்பது நமக்கு புரிய வருகிறது. அன்பான பெருமக்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆடு மேய்ப்பதை தொழிலாக கொண்டார்கள். கொஞ்ச காலம் தான் ஆடு மேய்த்துக் கொண்டிருக்க முடியும், ஒரு சின்ன வயது அவ்வளவுதான் அந்த ஆடு மேய்ப்பதற்கு பொருத்தமான வயது. கொஞ்சம் அவர்கள் விவரம் தெரிய ஆரம்பிக்கிற பொழுது வேறு உழைப்பைத்தான் தேட வேண்டும் என்ற நிலையிலே அவர்கள் விவரம் தெரிய ஆரம்பித்த உடனேயே அபு தாலிப் அவர்கள் சொல்வார்கள், ஹதீஜா தன்னுடைய பொருள்களை கொடுத்து மக்காவுடைய வாலிபர்களுக்கெல்லாம் வியாபாரம் செய்து வர சொல்லி, பொருள்களை கொடுத்து வியாபாரம் செய்து சொல்லி லாபம் கொடுக்கிறார். எனவே நீயும் போய் கேட்டால் அவர்கள் தருவார்கள் அந்த பணத்தை, அந்த சரக்கை எடுத்து வியாபாரம் சென்று வாருங்களேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே பெரிய தந்தை அபு தாலிப் சொல்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நம் குடும்ப கஷ்டம் தெரியுது, நான் சம்பாதிக்க வேண்டும் என்ற அக்கறையும் எனக்கு இருக்குது, ஆனால் நானாக போய் யாத்தையும் கேட்க மாட்டேன், எனக்கு அது பழக்கம் இல்லை, நானாக போய் கேட்க மாட்டேன், அவர்களாக தந்தால் தாராளமாக நான் செய்கிறேன், அவர்கள் என்னை கூப்பிட்டு அனுப்பினால் நான் சம்மதிக்கிறேன் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டார். பெருமானாருடைய பாலிசி அதுதான், தானாக எதையும் பெற மாட்டார்கள். நம்ம இடத்திலும் அதை சொல்வார்கள், ஏதாவது ஒரு பதவி நீங்களா கேட்டு பெறாதீங்க, தன்னா வந்தா அல்லாவா அதுக்குள்ள சக்தி உங்களுக்கு தருவான், தானாக வந்தால் நல்லா அந்த சக்தியை தருவான், ஆனா நீங்களா தேடி போனீங்கன்னா உங்க தலையில போட்டுருவான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வது பழக்கம். அந்த ரீதியிலே அவர்களாக தேடி செல்ல மாட்டேன் என்று சொன்னார்கள். நைசாக அபு தாலிப் ஹதீஜா அம்மாட சொல்லி அனுப்பிட்டாங்க, அமீன் சாதிக் உங்க சரக்கை வியாபாரம் செய்வதற்கு மனசுக்குள்ள பிரியமா இருக்கிறாரு, நீங்க கூப்பிட்டு அனுப்பினால் அவர் செல்லுவார் என்பதாக அபு தாலிப் அவர்கள் ரகசிய தூது அனுப்பிவிட்டார்கள். உடனே ஹதீஜா அம்மா ஏற்கனவே எதிர்பார்த்துக் கொண்டிருந்தவர்கள் தான், நல்ல வியாபாரி கிடைத்தால் புள்ளி போட்டுக் கொண்டுதானே இருப்பார்கள், தெருவிலே இந்த பையன் நல்ல பையனா இருக்க, நம்ம இந்த பையனை நம்ம கடையில சேர்க்கான் தாவதியே என்று ஒவ்வொரு கணம் கண்ணி கண்ணி போட்டுக்கொண்டே இருப்பார்கள், அது வியாபாரிகளுக்கு நன்கு தெரியும். எனவே இவர்கள் ஏற்கனவே எப்படிடா உள்ள போடுறது என்று நினைத்துக் கொண்டிருந்த நேரத்தில் இப்படி ஒரு தகவல் வந்தவுடன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேரடியாக கூப்பிட்டு அனுப்பினார்கள், நீங்கள் வியாபாரத்திற்கு என்று சரக்கை எடுத்துக்கொண்டு செல்லுங்கள், உங்களுக்கு நான் இரண்டு மடங்கு லாபம் தருகிறேன், மற்றவர்களுக்கு கொடுப்பதை விட உங்களுக்கு இரண்டு மடங்கு லாபம் தருகிறேன் என்று பேசி மைசரா என்ற அடிமையின் கூட அனுப்பி யமன் சிரியாவிற்கு சென்று வருமாறு சரக்குகளை அனுப்புகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மகிழ்ச்சியுடன் செல்கிறார்கள். செல்லுகிற வழியிலே மைசரா பெருமானாரை கண்காணித்துக் கொண்டே வருகிறார். அவர்கள் செல்லும் இடத்திலெல்லாம் மேகம் கொடைபிடிப்பது, இரண்டு மலக்குகள் முன்னால் கொடைபிடித்துக் கொண்டு செல்வது, இதையெல்லாம் கண்காணித்துக் கொண்டே சென்றார். அந்த நேரத்தில் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மரத்தடியிலே போய் உட்கார்கிறார்கள். மரத்தடியை வெறித்து நோக்கிக் கொண்டிருந்த நுஸ்தூர் என்ற பாதிரியார் ஓடோடி வருகிறார். இந்த மரத்தை நான் இவ்வளவு காலமா பார்த்துக்கிட்டு இருக்கேன், இதுவரை ஒரு மனிதர் கூட உட்காரவில்லை, இந்த மரத்தில் உட்கார்பவர் நபிதான் என்பதை நான் அறிந்த காரணத்தினால் இந்த மரத்தை நான் ஆராய்ந்து கொண்டிருக்கிறேன், நீங்கள் வந்து உட்கார்ந்திருக்கிறீர்கள், நீங்கள் நபிதான் என்பதாக பார்த்தவுடன் சொல்கிறார். சொல்லிவிட்டு கண்ணை பார்க்கிறார், முதுகை பார்க்கிறார், அந்த முத்திரையெல்லாம் பார்த்து நீங்கள் நபிதான் என்பதாக அவர் ஒப்புக்கொண்டு தனக்கு கிடைத்த பெரிய பாக்கியமாக மகிழ்ச்சி அடைகிறார். மகிழ்ச்சி அடைந்து விட்டு சொன்னார், நீங்கள் சரக்குகளை எடுத்துக்கொண்டு ஷாம் செல்ல வேண்டாம், இங்கேயே வித்து விட்டு செல்லுங்கள், நீங்கள் தயவு செய்து போக வேண்டாம் என்று தடுக்கிறார். பெருமானாரும் அதை ஒரு நல்ல அறிகுறியாக எடுத்துக்கொண்டு அங்கேயே சரக்கை விற்கிறார்கள். விற்றுவிட்டு இரண்டு மடங்கு அதிகமான லாபத்தோடு அவர்கள் திரும்பி வருகிறார். திரும்பி வருகிற வழியிலேயே ஹதீஜா அம்மையார் அவர்கள், அவர்கள் சரக்குகள் எடுத்துச் சென்றவர்கள் திரும்பி வருகிறார்களா என்று அவர்கள் வீட்டு மாடியிலிருந்து பார்த்துக் கொண்டிருக்கின்ற பொழுது மேகம் கொடை பிடித்து கீழே ஒரு மன்னர் வருவதை அவர்கள் பார்த்து விட்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருவர் தெரிந்தது, உடனே ரொம்பவும் சந்தோஷத்தோடு வரவேற்கிறார்கள், இரண்டு மடங்கு லாபம் கேட்டதைப் போன்றே கொடுக்கின்றார்கள். மைசராவை அழைத்து கேட்டார்கள், ஆமா சிரியாவுக்கும் போகலன்னு சொல்றீங்க, இடையிலேயே வியாபாரத்தை முடித்துக் கொண்டேன் என்று சொல்கிறீர்கள், அப்படியானால் இவ்வளவு லாபம் எப்படி கிடைச்சு, சிரியாவிற்கும் போகல இடையிலேயே வியாபாரத்தை விற்று தீர்த்தீர்கள், அப்படியானால் இவ்வளவு லாபம் எப்படி கிடைத்தது, யாரை ஏமாத்தினாரா ஹதீஜா அம்மா கேட்கிறாங்க. வியாபாரினா அந்த நுணுக்கம், பெண்ணாக இருந்தாலும் அந்த நுணுக்கம் இருக்கும் அல்லவா, வியாபாரியும் ஏமாத்தினாரா, எப்படி லாபம், மைத்தரா சொல்கிறார், இல்லை இல்லை ஏமாற்றவே இல்லை. அவரை பற்றி நுஸ்தூர் என்ற பாதிரி சொன்னதை நான் கேட்டேன். கடைசியா நபி என்பதாக அவர் சொல்லி அவர் கைகால்களை விழுந்து முத்தமிட்டதை நான் பார்த்தேன். யாரையும் ஏமாற்றவில்லை என்று சொன்னவுடன் சஜிதா அம்மையார் அவர்களுக்கு மனதுக்குள்ள ஆசை கிளர்ந்தெழுகிறது. உடனே ஓடோடினார்கள் வரக்கா விடத்திலே. வரக்கா அந்த ஊரிலே மத ஆராய்ச்சியில் ஈடுபட்டிருக்கின்ற ஒரு பெரியவர், ஹதிஜா அம்மையார் அவர்களுடைய சிக்ஷாவுடைய மகன் என்ற உறவு. ஏற்கனவே ஹதிஜா அம்மையார் ஒரு தடவை கனவு ஒன்று கண்டிருக்கிறார்கள். அந்த கனவிலே சந்திரன் மடியிலே படுத்து உருளுவதாக ஒரு கனவு, சந்திரன் மடியிலே படுத்து உருளுவதாக கனவு. அந்த கனவை கண்ட உடனேயே வரக்காவிடத்தில் தான் சென்றார்கள். மத ஆராய்ச்சியில் ஈடுபட்டிருக்கின்ற அந்த வரக்காவிடத்தில் சென்றவுடன் வரக்கா சிரித்தார், ஒரு மாதிரியா சிரித்தார். என்ன என்ன அண்ணன் சிரிக்கிறீங்க? இல்ல, உனக்கு கடைசால நபிய கல்யாணம் ஆசை வந்துருச்சு. கடைசால நபிய கல்யாணம் உனக்கு ஆசை வந்து விட்டது, அதுதான் இந்த கனவு என்பதாக சொன்னார்கள். கடைசால நபி எனக்கு தெரியாது, ஒன்றும் தெரியாது, நான் கனவு கண்டேன் அவ்வளவுதான் என்று சொல்லி ஒரு நாள் சொல்லி இருந்தார்கள். இப்பொழுது இந்த மைசரா சொன்ன செய்தியை கேட்டு தானும் தூரத்திலிருந்து மேகம் கொடைபிடித்து வருவதை பார்த்தவுடன் நேரடியாக வரக்காவிடத்திலே போய் சொன்னார்கள். சொன்ன உடனே அவர் விஷயத்தை கேட்டுவிட்டு சொன்னார், இன்னஹு நபியு ஆகிரு ஹாதியில் உம்மா, இன்னஹு நபியு ஹாதியில் உம்மா, இந்த உம்மத்தினுடைய நபி அவர்தான், அவர்தான் நபி என்பதாக வரக்கா தெளிவாக அறிவித்து விடுகின்றார். அறிவித்து விட்ட உடனேயே ஹதிஜா அம்மையார் மனம் முடிக்கலாம் என்பதாக ஆசைப்படுகிறார்கள். ஏற்கனவே ஹதிஜா அம்மா அவர்கள் இரண்டு கணவருக்கு வாழ்க்கைப்பட்டவர்கள், ரெண்டு கணவருக்கு வாழ்க்கைப்பட்டவர்கள். அத்தீக் என்று ஒரு கணவருக்கு வாழ்க்கைப்பட்டு ஒரு பெண் குழந்தை இருந்தது, ஹிந்து பின் அத்தீக் என்று பெயர். இன்னொரு அபு ஹாலா என்று இரண்டாவது கணவருக்கு வாக்கப்பட்டு அதிலே ஒரு பெண் குழந்தையும் ஒரு ஆண் குழந்தையும், ஹிந்து பின் ஹாலா, ஹாலா பின் அபு ஹாலா என்று ரெண்டு குழந்தைகள். ஆக ஏற்கனவே அவர்கள் இரண்டு கணவருக்கு வாழ்க்கைப்பட்டு ரெண்டு பெண் குழந்தை ஒரு ஆண் குழந்தைக்கு தாயாக இருக்கிறார்கள். அந்த நேரத்தில் ஹதிஜா அம்மையார் அவர்கள் திரண்ட செல்வத்துக்கு சொந்தக்காரியாக இருக்கிற காரணத்தினால் ஊரில் பலரும் அவர்களை மனமுடிப்பதற்கு ஆசையாக இருந்த நேரத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய புகழ்களை கேள்விப்பட்ட ஹதிஜா அம்மையார் அவர்கள் அவர்களை மனமுடிப்பதற்கான ஆசைப்படுகிறார்கள். ஆசைப்பட்டு தூது அனுப்புகிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னுடைய பெரிய தந்தை இடத்தில் கேட்டுச் சொல்வதாக சொல்கிறார்கள். அபு தாலிப் அவர்களிடத்தில் கேட்டபொழுது அவர்களும் சம்பந்தம் தெரிவிக்கிறார்கள். இரண்டு குடும்பமும் சேர்த்து திருமணம் நடைபெற்றது. அல்ஹம்துலில்லா, அந்த திருமணத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 20 ஒட்டகையை மகராக வைத்திருக்கிறார்கள். 20 ஒட்டகை, 20 ஒட்டகைனா இப்போ ஓரளவு என்ன விலையா இருக்கும் கொஞ்சம் எண்ணி பாருங்கள். ஒரு ஒட்டகம் என்ன விலையா இருக்குது? 20 ஒட்டகம் இணையாராது. நம்ம மகர் எவ்வளவு வச்சோம் நம்ம மனைவிக்கு? 101, 1001, கொஞ்சம் கவனித்து பார்ப்போம். சுண்ணத்தான மகர் என்று சொன்னால் 20 ஒட்டகத்தின் அளவிற்கு நாம் வைக்க வேண்டும். அப்படி ஏதாவது குறைச்சிருந்தா இப்போ சிக்ஸ்டி டிபாசிட்ல போட்டுருங்க. நம்மா பிவி ரசுல்லாவுடைய சுண்ணத்தான மகரை நான் குறைச்சிட்டேன், அன்னைக்கு 1001 வந்திருந்தேன், இன்னைக்கு என்ன பாக்கி 2 லட்சம் நான் வச்சுட்டேன் என்பதாக திருப்பி நீங்கள் போட்டு விடுங்க. சுண்ணத்தை பின்பற்ற வேண்டும் என்ற ஆசை இருக்குமானால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல் முதல் கல்யாணம் முடித்த பொழுது அவர்களுக்கு வயது 25, ஹதிஜா அம்மையார் அவர்களுக்கு வயது 40, 40 வயது 25 பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. ஏற்கனவே 3 குழந்தைக்கு தாயாக அவர்கள் இருக்கிறார்கள். அவர்களை மனமுடிக்கிறார்கள். அந்த மனமுடிக்கக்கூடிய வைபவத்திலே ஹுத்துபா ஓதியது அபு தாலிப், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பெரிய தந்தை அபு தாலிப். யார் வளர்த்து வருகிறார்களோ அவர்கள்தான் ஹுத்துபா வருகிறார்கள். அந்த ஹுத்துபா ஆதாரப்பூர்வமாக சரித்திர கிதாபுகளில் என்ன வார்த்தையை பேசினார்கள் என்பதே இருக்கிறது. அதிலே ஒரு செய்தியை சொல்வார்கள், எங்கள் மாப்பிள்ள அவருக்கு நிகரான உலகத்தில் ஒரு மனிதனும் கிடையாது. லா யூசனு பிரிஜால், அற்புதமான ஒரு வார்த்தை சொன்னார். எங்க மாப்பிள்ளை எப்படிப்பட்டவர் தெரியுமா? இந்த உலகத்திலே அதற்கு ஈடானவர் கிடையாது. சொல்லி பயானை முடிக்கிறார்கள். அடுத்து பெண் தரப்பில் இருந்து வரக்கா நபி என்று சாட்சியம் சொன்னாரே அவர் வருகிறார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அப்படின்னு போயிட்டு நம்ம குடும்பத்தில் அப்படி நடந்தா எங்க பொண்ணு ஒண்ணும் குறைஞ்சது இல்லைங்க. அடுத்து நம்ம வர்றவங்க சொல்லுவாங்க எங்க பொண்ணு ஒண்ணும் குறைஞ்சது இல்லைங்க என்பதாக நம்ம சொல்லுவோம். ஆனால் வரக்கா அடுத்து பேசுகிறார், நீங்கள் உண்மையிலேயே உயர்ந்தவர்கள், உங்களுடைய பாக்கியம் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்றுதானே உங்களிடத்தில் நாங்கள் சம்பந்தம் பேசி வந்தோம். அந்த வார்த்தை எவ்வளவு அற்புதமான வார்த்தை, உண்மையிலேயே நீங்கள் பெரியவர்கள், உங்களுடைய பரக்கத் எங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்றுதானே நாங்கள் உங்களிடத்தில் சம்பந்தம் பேசி வந்தோம் என்று சொல்கிறார். சந்தோஷம் அந்த குடும்பத்தில் தாங்கவில்லை. மிகப்பெரிய விருந்துக்கு ஏற்பாடு செய்து அந்த திருமணத்தை சிறப்பாக நடத்தி வைத்தார். ஹதிஜா அம்மையார் அவர்களுடைய தகப்பனர் வபாத்தாகிவிட்ட காரணத்தினால், ஏற்கனவே வபாத்தாகிவிட்ட காரணத்தினால் அவர்களுடைய சிறிய தகப்பனார் அம்ருபுல் அசத் என்பவர் வரிகாரனாக இருந்து வரக்கா துவா ஓத அபு தாலிபு குத்துபாவத அந்த திருமணம் சிறப்பாக நடைபெற்றிருக்கிறது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய துணைவியோடு சிறப்பாக வாழ்ந்திருக்கிறார். கிட்டத்தட்ட 25 ஆண்டுகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கதீஜா அம்மையாரோடு வாழ்ந்திருக்கிறார். இந்த 25 ஆண்டுகளிலே அவர்களுக்கு 4 பெண் குழந்தை 2 ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது. 6 குழந்தைகள் ஏற்கனவே 3 குழந்தைக்கு தயாராக இருந்த கதீஜா அம்மா இப்பொழுது 6 குழந்தையை பெற்றெடுக்கிறார். இப்ராஹிம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மகன், அவர்கள் ஒருவர் தான், வேற ஒரு தாய்க்கு பிறந்தது. மற்ற 6 குழந்தைகளும் கதீஜா அம்மையார் அவர்களுக்கு பிறந்தது. முதலாவது குழந்தை காசிம் ரலியல்லாஹு அன்ஹு, இரண்டாவது குழந்தை ஜெயனப் ரலியல்லாஹு அன்ஹா பெண் குழந்தை, மூன்றாவது தையீபு ரலியல்லாஹு அன்ஹு, நாலாவது உம்மு குல்சூம் ரலியல்லாஹு அன்ஹு, ஐந்தாவது ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹு, ஆறாவது ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹு. ஃபாத்திமா நாயகம் கடைசி பிள்ளை என்று சொல்வார்கள், கடைக்குட்டி அல்ல, கடைக்குட்டிக்கு முதல் பிள்ளை ருக்கையா தான் கடைசி பிள்ளை. இதிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய 2 ஆண் குழந்தைகளும் நுபுவத் அடைவதற்கு முன்னாலேயே அவர்கள் வஃபாத் ஆகிவிட்டார்கள். அவர்களுடைய பெண் குழந்தைகள் அத்தனை பேர்களுமே இஸ்லாத்தி இருந்தார்கள், ஹிஜ்ரத்தும் செய்திருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் எல்லாம் விளங்கியிருப்போம், முதல் முதலாக இஸ்லாத்தி ஏற்றது கதீஜா அம்மா, முதல் முதலாக இஸ்லாத்தி ஏற்றது கதீஜா அம்மா என்று விளங்கியிருப்போம். கதீஜா அம்மா மட்டுமல்ல, அவர்களோடு சேர்ந்து 4 பெண் குழந்தைகள். முதல் முதல் இஸ்லாத்தி ஏற்றுக்கொண்டது கதீஜா அம்மை அவரோடு சேர்ந்து ஜெயனப் ரலியல்லாஹு, ஃபாத்திமா ரலியல்லாஹு, உம்மு குல்சூம் ரலியல்லாஹு, ருக்கையா ரலியல்லாஹு, எல்லாரும் இஸ்லாத்தி ஏற்றிருக்கிறார்கள். முதல் முதலாக பெண்களிலே 5 பேர்கள் இஸ்லாத்தி ஏற்றிருக்கிறார்கள் என்பதை சரித்திரத்தை நாம் மாற்றி வழங்க கடமைப்பட்டிருக்கிறோம். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை திருமணம் முடித்த உடனேயே தன்னுடைய சொத்து அனைத்திற்கும் கதீஜா அம்மையார் அவர்கள் பெருமானாருடைய கரத்திலே கொடுத்து விட்டார். கொடுத்ததற்கு பிறகு எப்படி இந்த பணத்தை செலவழித்தீர்கள் என்று ஒரு நாள் கூட கேட்கவே இல்லை. இந்த பணத்தை எல்லாம் எப்படி செலவழித்தீர்கள் ஒரு நாள் கூட கேட்கவே இல்லை. சில சமயத்திலே குடும்பம் கஷ்டப்பட வேண்டிய நிலை ஏற்பட்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேற்று நான் கூறினேனே, யாராவது ஒருவர் குழந்தை பெண் குழந்தை விட்டுவிட்டால் உடனடியாக போய் விலைக்கு வாங்கி விடுவார்கள், எங்கே மண்ணுகளை போட்டு பாவி புதைச்சு விடுவான என்று. அதை தன் பொறுப்பிலே இப்படியாக ஒரு பெரிய அநாத விடுதியை நடத்துகிறார். தான் ஒரு தனி மனிதராக இருந்து பெண் குழந்தைகளையே நிறைய அவர்களுடைய வளர்ப்பே வளர்ந்திருக்கிறார்கள். இப்படியெல்லாம் அவருடைய சொத்துக்களை, கதீஜா அம்மையார் அவருடைய சொத்து அனைத்தையும் காலியாகிற பொழுது கதீஜா அம்மார் இப்படி சொல்லவே இல்லை, பணத்தை என்ன செய்தீர்கள், ஒரு நாள் கூட கேட்கவில்லை, பணத்தை என்ன செய்தீர்கள். ஒரு சில சமயத்திலே கஷ்டம் ஏற்படுகிறது. அந்த கஷ்டத்தின் நேரத்திலே உங்களுக்கு தான் சம்பாதிக்க தெரியுமே, வியாபாரம் செஞ்சிருக்கீங்களே, போய் வியாபாரம் செஞ்சு வாங்க என்றும் சொல்லவில்லை. கதீஜா அம்மையார் அவர்களுக்கு என் கணவர் தான் எனக்கு முக்கியம், என் கணவர் தான் எனக்கு முக்கியம், சொத்தெல்லாம் இழந்து போனாலும் சரி, என்ன துன்பப்பட்டாலும் சரி, என் கணவர் தான் முக்கியம் என்று அவர்கள் வாழ்ந்திருப்பதை நம்மால் காண முடிகிறது. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அவர்களை போன்று எந்த பெண்ணும் பொறுமையாக இருக்க முடியாது. ஒரு கட்டத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்தை எடுத்துச் சொல்கிறார்கள். சஃபா மலையிலே நமக்கு தெரியும், எடுத்து சொன்ன பொழுது அபூ லஹபு மண்ணை வாரி அவர்கள் மூஞ்சியில் எரிந்தான், முகத்தில் எரிந்தான், அது தெரியும். அதை அடுத்து அவன் என்ன செய்தான் தெரியுமா, தன்னுடைய 2 மகன்களுக்கும் பெருமானானுடைய மகள்களை மணம் முடிக்கப்பட்டு இருந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய 2 மகள்கள் உம்மு குல்சூம் ருக்கையா, 2 பிள்ளைகளையும் அபூ லஹபுனுடைய 2 பிள்ளைகளுக்கு கல்யாணம் முடிக்கப்பட்டிருந்தது ஏற்கனவே. அது நபித்துவம் மணப்பதற்கு முன்னாலேயே இந்த மண்ணை வாரி எரிஞ்ச கையோட உடனே அவன் என்ன செய்தான் தெரியுமா, அந்த 2 பேரையும் மகனுளை கூப்பிட்டு இப்பவே இந்த ஆளுக்கு பாடம் போட்டி ஆனண்டா, விடுங்கடா தலாக்க, அப்பனுக்கு தப்பாம பிறந்த பிள்ளைகள் 2 பேரும் தலாக் என்று சொன்னார். ருக்கையா உம்மு குல்சூம் 2 பேரும் தலாக் ஆகிவிட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்தை பற்றி அறிவிப்பு செய்துவிட்டு வீட்டுக்கு வருகிறார்கள், தொங்கிய முகத்தோடு வருகிறார்கள். உம்மு குல்சூமையும் ருக்கையாவையும் தலாக் விட்டு விட்டான் என்று தொங்கிய முகத்தோடு வருகிறார்கள். கதீஜா அம்மையார், ஏங்க உங்களுக்கு இந்த மாதிரி வம்பு, பிள்ளைய வாழ்க்கை பெருசு, ஏங்க அந்த வம்பு என்று சொல்லவே இல்லை. தன்னுடைய கணவனாரை மடியிலே கடத்திக் கொண்டு கவலைப்படாதீர்கள், நிச்சயமாக அல்லாஹ் இவர்களோட சிறந்த மணாளரை அவர்களுக்கு தருவான், இவர்களோட சிறந்த மணாளரை அவர்களுக்கு தருவான், கவலைப்பட வேண்டாம் என்று கதீஜா அம்மையார் அவர்கள் மடியிலே கடத்திக் கொண்டு ஆறுதல் சொன்னதாக வரலாற்று நினைப்பார். யாராயிருந்தாலும் தன்னுடைய பெண் வாழ்க்கை கெடுகிறது என்று சொன்னவுடன் ஒரு உணர்ச்சிவசம் பெற்று விடுவார்கள் பெண்கள். ஆனால் கதீஜா அம்மையார் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு சிறந்த துணைவியாக கிடைத்திருக்கிறார்கள். பெருமானார் கவலைப்பட்டு வருகிறார்கள், இப்படி 2 பிள்ளைகளோட வாழ்க்கை போய்விட்டதே என்று கவலைப்பட்டு வருகிறார்கள். அவர்கள் துணிச்சலாக அல்லாஹ் வேறு மாப்பிள்ளையை, நல்ல மாப்பிள்ளையை தயாராக கொடுப்பான், அவர்கள் எதிர்பார்த்தது வீண் போகவில்லை. உஸ்மான் அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு சிறந்த மாப்பிள்ளை, ரெண்டு பெண்ணையுமே அவர்கள் சொன்னதை போன்றே கட்டினார். இந்த ரெண்டு பெண்ணுக்கும் சிறந்த மாப்பிள்ளை என்று உரிமையாக சொன்னார். இரண்டு பெண்ணுக்கும் இந்த ரெண்டு பிள்ளைக்கும் சிறந்த மாப்பிள்ளையை கொடுப்பான் என்று உரிமையாக சொன்னார்கள். அந்த உரிமை வாக்கு பலித்து விட்டது. ஹஜரத் உஸ்மான் அல்லா அவர்களே முதல் உம்மு குல்சுமைக்கு திருமணம் முடித்து, அவர்கள் ஒஃபாத்தான உடனே ருக்கையாவை திருமணம் முடித்து, ரெண்டு பேருக்கும் ஒரே மாப்பிள்ளையாக அவர்கள் வாழுகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆறுதல் கொடுத்த அந்த அம்மையார் கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, கணியத்திற்குரிய பெருமக்களே. அது மட்டுமல்ல, ஒரு மூன்று வருடம் யாருக்கும் அப்படி ஒரு கஷ்டம் வரவே கூடாது. உலகத்தில் எந்த மனிதருக்கு அப்படி ஒரு கஷ்டம் வரக்கூடாது. ஒரு 3 வருடம் ஊர் ஒதுக்கம் செய்து விடுகிறார்கள், ஊரிலிருந்து ஒதுக்கி வைத்து விடுகிறார்கள் பெருமானார்கள். பெருமானாருடைய குடும்பத்தினருக்கு யாரும் உணவுப் பொருள்களை விற்கக்கூடாது, தண்ணீர் கூட விற்கக்கூடாது, ஒரு மாவோ எதுவும் கொடுக்கக்கூடாது, அவரிடத்தில் திருமணம் முடிக்கக்கூடாது, எந்த மதம் உபயோகிக்கக்கூடாது என்று சொல்லி ஊரை விட்டு வெளியில் உள்ள ஒரு மைதானத்தில் அந்த குடும்பத்தை வைத்து, வீட்டில் கூட இல்ல, வீட்டில் வைத்து ஹவுஸ் அரெஸ்ட் என்று சொல்வார்கள், அப்படி கூட கிடையாது. ஊரை விட்டு ஒதுக்குப்புறமான அபீதாலிம் என்ற ஒரு காலியான இடத்திலே அவர்களை இருக்க வைத்து ஊர் பகிஷ்காரம், ஊர் ஒதுக்கம் நடவடிக்கையை மேற்கொள்கிறார்கள். 3 ஆண்டுகள் கடுமையான சோதனை. அந்த கடுமையான சோதனையில் ஒரு நாள் கூட ஹதீஜா நாயகம் முணுமுணுக்கவில்லை என்பதல்ல, தன்னுடைய கணவர் எங்கு கணங்கி விடுவார்களோ என்று கணவருக்கு ஆறுதல் சொல்லக்கூடியவர்களாகவே அந்த 3 வருடமும் திறந்திருக்கிறார். கணவர் கலங்கி விடக்கூடாது என்பதில் தான் அவர்கள் அக்கறையாக இருந்திருக்கிறார். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிரா மலையிலே தவம் இருந்த பொழுது நடந்த ஒரு செய்தி, நாம் ஹஜ்ஜுக்கு போகக்கூடிய அத்தனை பேர்களும் அதை நிச்சயமாக கேள்விப்பட்டிருப்போம். ஹிரா மலை, சாதாரணமாக நாம் எல்லாம் ஏறுவதற்கு சங்கடப்படுவந்த ஒரு மலை. ஹிரா மலையிலே தவம் இருப்பார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த மலை பகல் நேரத்தில் கூட யாருமே ஏற முடியாது. ஏறும் வாலிபர்கள் ஏற வேண்டும், ஏற வேண்டும், கட்சிக்கு போறவர்கள் ஏற வேண்டும். ஏன் தெரியுமா? வஹி வந்த இரவை அல்லாஹ் திலாகித்து சொல்கிறார் என்றால் வஹி வந்த இடம் சிறப்பாத்தான இருக்கணும். அல்லாஹ் வந்து வஹி வந்த இரவை ஒவ்வொரு வருஷமும் கொண்டாட சொல்றான். வஹி வந்த இரவை ஒவ்வொரு வருஷமும் கொண்டாட சொல்றான். லைலத்துல் கத்ர், உமாத்ரா குமார் லைலத்துல் கத்ர், லைலத்துல் கத்ர் கைரு மின் அல்ஃப் ஷஹர், ரொம்ப சிறப்பான இரவுன்னு சொல்றான். இரவு சிறப்பாக இருந்தால் இடமும் சிறப்பாகத்தானே இருக்க வேண்டும். இரவு சிறப்பாக இருந்தால் இடமும் சிறப்பாகத்தானே இருக்க வேண்டும். எனவே அந்த மலைக்கு ஏற வாய்ப்புள்ளவர்கள் ஏறி பார்க்க வேண்டும். நிச்சயமாக அது ஒரு பெரிய ரகசியத்தை அவர்கள் காணுவார்கள். அன்பான பெருமக்களே, அந்த மலை இங்கிருந்து பார்த்தாலே ஏற முடியாத மலை. எனவே ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவர்கள் வழிகாட்டும் பொழுதெல்லாம் இதோ இருக்கிறது வாருங்கள், ஹிரா மலை, அங்கேதான் ரசூலுல்லாஹ்வுக்கு வஹி வந்தது என்று சொல்லிக் கொண்டு செல்வார்கள். ஆனால் அந்த மலை ஒரு சரித்திரம் சொல்கிறது. என்ன தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறைந்தபட்சம் 6 மாதம் அதிலே தவம் இருந்திருக்கிறார்கள். ரபிஉல்லவ்வலில் ஆரம்பித்த தவம் லைலத்துல் கத்ர் இரவிலே முடிந்திருக்கிறது. ரபிஉல்லவ்வலில் ஆரம்பித்த தவம் லைலத்துல் கத்ரிலே முடிந்திருக்கிறது. 6 மாதம் தவம் இருந்திருக்கார். இந்த 6 மாதமும் 3 நாளைக்கு ஒரு தடவை ஹதீஜா அம்மையார் உணவு கொண்டு போய் கொடுத்து விட்டு வருவார். 3 நாளைக்கு தேவையான ரொட்டி சால்னாவை எடுத்துக்கொண்டு கொடுத்து விட்டு வருவார்கள். 3 நாளைக்கு ஒரு தடவை கொடுப்பார்கள். அப்படி கொடுக்கிற பொழுது பகலில் செல்ல மாட்டார்கள். மக்காவாசி எவனாவது பார்த்தா எலும்பு இல்லாத நாக்குனால பாவம் ஹதீஜா அரசி மாதிரி வாழ்ந்துகிட்டு இருந்தா, இந்த முகம்மத கட்டிக்கிட்டு இப்ப பராரியா போய் அவ வீட்டுல வேலைக்காரி எத்தனை பேர் இருக்கும் அந்த காலத்துல, இவ சோறு சுமக்கிறா காட்டு. இந்த முகம்மது என்னமோ பெரிய தவம் இருக்கிறாரா, முகம்மது பெரிய தவம் இருக்கிறாரா, இந்த அம்மா அவ சோறு சுமக்க வச்சிருக்கிறார், தினமும் எடுத்துக்கிட்டு போல்லோனு நாளையிலே என்று யாராவது தன்னுடைய கணவனை குறைத்து மதித்து விடக் கூடாது என்பதற்காக வேண்டி இரவு நேரத்தில் தான் ஏறுவார்கள். இரவு நேரத்தில் 3 நாளைக்கு ஒருவா இரவு நேரத்தில் தான் ஏறுவார்கள். எல்லாம் மக்காவை தூங்கியதற்கு பிறகு செல்வார்கள். இப்பொழுது பார்த்தாலும் பகலிலேயே நமக்கு கால் கடுக்கிறது. இப்பொழுதாவது கொஞ்சம் முசாபர்கள் அங்கங்க கொஞ்சம் பணத்தை வாங்கி அங்க படி மாதிரி கட்டி வச்சிருக்கிறாங்க. ஆனா கொஞ்ச காலத்திற்கு முன்னால அதுவும் கிடையாது. 1400 வருஷம் முன்னால எப்படி இருந்திருக்கும் அந்த மலை? அப்படிப்பட்ட கரடு புரடான மலையிலே நாமே பகலில் ஏறுவதற்கு துணுக்கிற மலையிலே இரவிலே 3 நாளைக்கு ஒரு தடவை 6 மாதம் சுமந்து சுமந்திருக்கிறார்கள் என்றால் தன்னுடைய கணவனாரை யாரும் பறித்து சொல்லிவிடக் கூடாது என்பதற்காக இரவிலே செல்கிறார்கள் என்றால், செல்லுகிற பொழுது அவருக்கு வயசு எத்தனை தெரியுமா? 54 வயது. நம்ம ஊர்ல 54 வயசுனாலேயே பாபா எடுத்துட்டு வாங்க என்று சொல்லிக் கொண்டிருப்பார். அப்படிப்பட்ட 54 வயதிலே 3 நாளைக்கு ஒரு தடவை உணவை எடுத்துக்கொண்டு இரவு நேரத்திலே சென்றிருக்கிறார்கள். ஒரு அரசியாக வாழ்ந்த தான் கூப்பிட்ட குரலுக்கு மக்காரே வேலை பார்ப்பதற்கு தயாராக இருப்பார்கள். ஏனென்றால் மக்கா வாலிபர்கள் எல்லாரும் அவர்களிடத்தில் வியாபாரியாக வேலை பார்த்தவர்கள் தான். கூப்பிட்ட குரலுக்கு அத்திரிவீரர்களும் தயாராக இருக்கக்கூடிய நிலைமையில் வாழ்ந்த அந்த அம்மா கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு எந்த குறையும் வந்துவிடக்கூடாது என்பதற்காக ஏறி ஏறி அந்த உணவை கொடுத்திருக்கிறார்களா என்று நினைத்து பார்த்தால் இப்படியும் ஒரு மனைவியா? உலகத்தில் எந்த சரித்திரத்தை பார்த்தாலும் இப்படி ஒரு அல்லாஹ்வே ஒரு சமயத்தில் வியந்து போற்றுகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கலிஜான ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இடையே வருவார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் முன்னாலையும் வருவது பழக்கமாக இருந்தது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நாள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் சொல்கிறார்கள், ஹாதிஹி ஹதீஜா, ஆதாரப்பூர்வம் அபுதாவுத் என்று நூலிலே பதிவு செய்யப்படுகிறது, ஹாதிஹி ஹதீஜா, இதோ ஹதீஜா வந்துகிட்டு இருக்காங்க. அவங்க கையிலே சால்னா இருக்கிறது, இன்னொரு கையிலே ரொட்டி இருக்கிறது, ஏறி வந்துகிட்டு இருக்காங்க. அப்படி வந்தா அல்லாஹ் சலாம் என்னதாக சொல்லுங்க என்பதாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார். அல்லாஹ் சலாம் சொல்லிய ஒரே பெண் ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. கண்ணி நாயின் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸ்ஸலாமு அலைக அய்யுஹ நபி அல்லாஹ் சொல்லியிருக்கிறான் சலாம். ஆனால் எந்த பெண்ணுக்கும் அல்லாஹ் சலாம் சொன்னதில்லை. அல் ஹதீஜா அம்மாவுக்கு சலாம் அல்லாஹ் சொன்னதாக சொல்லுங்கள் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள். இந்த மிஸ்கீனுடைய சலாத்தையும் சொல்லிவிடுங்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார்கள், என்னுடைய சலாத்தையும் சொல்லிவிடுங்கள் என்று சொல்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஜா மேல வந்த உடனே இந்த ரெண்டு தகவலையும் தந்த பொழுது அவர்களுக்கு எவ்வளவு சந்தோஷம், எவ்வளவு பெரிய ஆனந்தம் ஏற்பட்டிருக்கும் என்பதை நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். ரலியல்லாஹு அவர்களை அல்லாஹ் புரிந்து கொள்வானாக என்று திரும்ப 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 நினைத்து நினைத்து நாம் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட முறையிலே ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் தன்னுடைய கணவனுக்காக வேண்டி மிகப்பெரிய தியாகத்தை செய்திருக்கிறார்கள். ஆனால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கட்டத்தில் அழுதுட்டாங்க, ஒரு கட்டத்தில் ரொம்ப அழுதுட்டாங்க. எந்த கட்டம்? ஹதீஜா அம்மா அவர்கள் ஒஃபாத் ஆகிவிட்டார்கள். அவர்களுக்கு கஃபன் தஃபன் வேலையை பெருமானார் செல்கிறார்கள். செய்யும் பொழுது ஏழ்மை குடும்பத்தில் தாண்டாமாடிய காரணத்தினால் முழுமையான கஃபன் துணி இல்லை. பெண்ணை போர்த்துவதற்கு ஒரு முழுமையான கஃபன் துணி இல்லை. தலையை போர்த்தினால் கால் தெரிகிறது, காலை போர்த்தினால் தலை தெரிகிறது. பெருமானார் கண்காணிக்கிட்டார், அரசி உன் சொத்த பூரா என்கிட்ட கொடுத்த, உன்னை சொத்த பூரா என்னிடத்தில் கொடுத்த, ஏன் எதுக்குன்னு கேட்கல, ஆனா நான் உனக்கு ஒரு முழுமையான கஃபன் கூட கொடுக்க முடியாத நிலையில் இருக்கிறேன் அம்மா என்று அழுத பொழுது சஹாபாக்கள் எல்லாம் சேர்ந்து எழுத ஆரம்பித்துவிட்டார். உனக்கு ஒரு முழுமையான கஃபன் வாங்கி கொடுக்க கூட முடியாத நிலையில் இருக்கிறேனே என்று சொன்ன பொழுது சஹாபாக்கள் எல்லாம் சேர்ந்து அழுந்த வரலாறு. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஜாவுடைய ரலியல்லாஹுனுடைய தியாகத்தை என்றையுமே அவர்கள் மறந்ததே இல்லை. பின்காலத்திலே வரலாற்றிலே பார்க்கிறோம், ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சொல்லுவாங்க, எனக்கு ரசுல்லா மேல என்னுடைய மற்ற மனைவி மேல எனக்கு யார் மேலேயும் ரோசம் வந்ததில்லை, ஹதீஜா நாயகத்தின் மீது ரோசம் வந்த மாதிரி எனக்கு எப்பவுமே ரோசம் வந்ததில்லை. என்ன பொழுது நினைக்கும் ஹதீஜா ஹதீஜா வந்தா ரசுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்து இருக்கும் பொழுதெல்லாம் ஒரு நாளைக்கு ரெண்டு தடையாவது ஹதீஜா அப்படி இருப்பா ஹதீஜா இப்படி இருப்பா சொல்லாம இருந்ததில்லை. நான் இத மாதிரி எந்த பெண்ணு மீது ரோசப்பட்டதில்லை. ஹதீஜா நாயகம் ஆயிஷா நாயகம் சொல்றாங்க, புகாரில ஹதீஸ் வந்திருக்கு, சொல்லுவாங்க வீட்டுல ஏதோ ஒரு நாள் ஆடு அறுத்தம், ஆடு அறுத்தம் சொன்ன அந்த இறைச்சிய ஹதீஜாவுடைய உறவினர்களுக்கு கொண்டு போய் கொடுத்துவா என்று உத்தரவிடுவார். நான் சொல்லுவேன், உலகத்தில் ஹதீஜாவத்தில் பொம்பளையே இல்ல போல் தெரியுது என்பதாக நான் முணங்கினேன் ஒரு நாள். உலகத்தில் ஹதீஜா விட அவர் பொம்பளையிலே இல்ல போல் தெரியுது என்பதாக நான் முணங்கின உடனே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண் கலங்கிட்டு சொன்னாங்க, ஆயிஷா உங்கள் ஒருவருடைய வயிற்றிலும் எனக்கு அல்ல ஒரு புழு பூச்சியை தரல, வேற எதை சொன்னாலும் மறுத்துடுவார்கள், அதற்கான புத்திசாலியான ஆயிஷா புத்திசாலியான பெண், எனவே எதை சொன்னாலும் மறுத்துவிடுவார்கள், ஏன் நாங்கள் மட்டும் உங்களுக்கு சேவை இல்லையே செய்யவில்லையா, நாங்கள் தியாகம் செய்யவில்லையா என்பதா சொல்லிவிடுவார்கள் என்பதற்காக வேண்டி எதை மறுத்து சொல்ல முடியாதோ அதை சொல்கிறார்கள். உங்கள் வயிற்றிலே ஒரு புழு பூச்சி அல்லாஹ் எனக்கு தரவில்லை, எனக்கு அல்லாஹ் குழந்தைகளை அவர்கள் மூலமாகத்தானே தந்திருக்கிறான் என்று சொன்ன பொழுது ஆயிஷா நாயகம் சொல்லுகிறார்கள், நான் தலையை தொங்க போட்டுக் கொண்டேன். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறக்கவே இல்லை ஹதீஜா ரலியல்லாஹு அவர்களுடைய தியாகத்தை. சின்ன உபகாரம் செய்தவர்களையும் மறக்காத அந்த கண்மணி காலமெல்லாம் உபகாரம் செய்தவர்களுக்கு மறக்கவா போகிறார்கள். அன்பான பெருமக்களே, அந்த முறையில் அவருடைய வாழ்க்கை மன வாழ்க்கை மிக சிறப்பாக இருந்தது. அவர்கள் சிறப்பான ஒரு துணைவியை பெற்று துணைவியை மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய நிலையிலே அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். கஜாநாயகத்தை ஒரு தடவை கூட அவர்கள் மனம் கோண விட்டதில்லை. அவர்கள் இவர்களை மனம் கோண விட்டதில்லை என்ற ஒரு அற்புதமான சம்பந்தம் அந்த நடந்திருக்கிறது. அல்லாஹு தாலா அரபி நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் ஹஜானாயத்திற்கும் எப்படிப்பட்ட ஒற்றுமை தந்தானோ அதே மாதிரி கணவன் மனைவியாக நம் மனைவிகளுக்கும் இந்த ஒற்றுமையை தந்தல் புரிவானாக என்று இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்து நிறைவு செய்து கொள்கின்றோம். வளமையான முறையிலே வியாழக்கிழமை இரவு சிறிது நேரம் நாம் ராத்திரி செய்வதிலே வைத்திருக்கலாம்.
This audio was downloaded from TamilIslamicMedia.com.